உதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் அனைவரும் தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர்கள் என்றால் மாணவர்களுக்கு பாடக்கல்வியை மட்டுமல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் கற்றுக் கொடுப்பவர்கள்தான். ஆசிரியர்களை போற்றும் வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளி குளமங்கலம் வடக்கு பணி நிறைவு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு மு சிவானந்தம் அவர்கள் ஆசிரியர்களின் அறப்பணியும் அர்ப்பணிப்பும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியராக இருந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்த பெருமைமிகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஆசிரியர் இல்லாம எந்த ஒரு மாணவருமே கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு சிறந்த ஒரு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அவர்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தலை வணங்கி அவங்களை வரவேற்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வந்து சிவானந்தம். நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல கிணறு தோன்றும் விவசாயிக்கு மகனாக மூத்த மகனாக பிறந்தவன். என்னை வந்து அவருக்கு அந்த கிணறு தோண்டும் வேலையிலேயே வரக்கூடிய அந்த கூலியை வைத்தே என்னை படிக்க வைத்து என்னை ஒரு ஆசிரியராக ஆக்கியிருக்கிறார் எனது தந்தையார். அந்த வகையிலே அவர் வந்து வறுமையிலும் என்னை ஆசிரியராக்கிய நான் தந்தையை வணங்கி நான் ஆசிரியரானது என்னுடைய தொடக்கத்தை பற்றி இந்த அளவிலே சொல்லிக் கொள்கிறேன். நான் 1964 பிறந்தவன். 1984 ஆசிரியராக பணியேற்று 40 ஆண்டு காலம் பணியாற்றி இப்பொழுது பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். எனது பணிக்காலத்திலே நான் 2006 அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலம் நடத்தக்கூடிய போட்டியிலே சிகரம் தொட்ட ஆசிரியராக விருது பெற்றேன். அதற்கு அடுத்தபடியாக 2016 நாடு விரும்பும் லட்சிய ஆசிரியர் விருது என்று புதுக்கோட்டை அம்பிகா கல்வி அறக்கட்டளை மூலம் விருது பெற்றேன். அதற்கு அடுத்த ஆண்டே 2016-17 தமிழகத்தின் மிக உயரிய விருதான மாநில விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கிடைக்க பெற்றேன். என்னுடைய பணிக்காலத்திலே ஒரு ஆசிரியராக குழந்தைகளை நேசிக்கிற ஆசிரியராக குழந்தைகளுக்கு சக மாணவராக மாறியதனால் எனக்கு இத்தனை விருதுகளும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஐயா,
உங்களுடைய இந்த பள்ளி பருவம் முடித்து நீங்க எப்ப கல்லூரிக்கு உள்ள போனீங்க, அதுல என்ன முதன்மை பாடமா எடுத்தீங்க, உங்களுடைய இளமை கல்வி பருவத்தை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
கல்லூரி சென்று படிக்காமல் பள்ளி படிப்பு முடித்தவுடனே ஆசிரியர் ஆகிவிட்டேன், இடைநிலை ஆசிரியராக. அதற்கு பிறகு நான் ஆசிரியர் பணியேற்றது முதன் முதலாக புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, புதுக்கோட்டை ஒன்றியத்திலே உள்ள பள்ளி, கந்தர்கோட்டை அருகில் உள்ள பள்ளி. அங்கே 3 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த பள்ளியில் படிக்கின்ற போதே நான் பட்டப்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இந்த தொலைதூர கல்வியில் பிஎட் தமிழ் படித்தேன். தமிழ் ஆர்வம் அதிகம் இருப்பதனாலே தமிழை தேர்ந்தெடுத்து படித்தேன். அதற்கு பிறகு 1990 பிஎட் பட்டம் பெற்றேன். அதற்கு அடுத்த அதே பல்கலைக்கழகத்திலேயே எம்ஏ பட்டம் பெற்றேன். அதற்கு அடுத்து எம்பில் பட்டமும் பெற்றிருக்கிறேன். இது மட்டும் அல்லாமல் பிஏ பொருளாதார படிப்பையும் படித்திருக்கிறேன். இந்த படிப்புகள் எப்போதுமே என்னுடைய கல்வி போதனை அந்த பணிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் மிக விடுமுறை நாட்களிலேயே நான் இந்த படிப்புகளை எல்லாம் பெற்று என்னுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொண்டேன் ஐயா.
ஐயா, நீங்கள் எப்போது முதல் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டு உங்களுடைய ஆசிரியர் வாழ்க்கையை துவங்கினீங்க, அதனுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதை பத்தி அந்த ஆசிரியர் தொழிலை நீங்க எப்படி நேசிச்சு அதை செய்ய ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அது ஒரு சுவையான சம்பவம் ஐயா. நான் மேல்நிலை 2ஆம் ஆண்டு முடித்தவுடனே ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பித்திருந்தேன். புதுக்கோட்டை பிரகதம்பாள் பள்ளியிலே தான் நேர்காணல் நடைபெற்றது. அப்போது அங்கே நேர்காணலுக்கு வந்திருந்த தலைமை ஆசிரியர், நீ எதற்காக ஆசிரியர் பயிற்சிக்கு வருகிறாய் என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நான் சொன்ன பதில், நான் ஒரு மருத்துவராக வரலாம் அல்லது பொறியாளராக வரலாம், இந்த நாட்டினுடைய தேவைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொறியாளர் நான் என்னால் ஒருவனால் தீர்த்து வைக்க முடியாது. இந்த நாட்டுக்கு ஏராளமான பொறியாளர்களும் மருத்துவர்களும் தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்வதற்கு எது சரியான வழி என்று நினைத்து பார்த்தேன். அது ஒரு ஆசிரியரால் மட்டுமே இந்த தேசத்துக்கு தேவையான ஆசிரியர்களையும் பொறியாளர்களையும் மருத்துவர்களையும் உருவாக்கி கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால் நான் ஆசிரிய பணியை விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அப்போ நீ ஆசிரியராக வரணும்னு முழுமையாக விருப்பப்படுகிறீர்களான்னு. அதுக்காக நான் வந்து இந்த ஒரு சிறு வயதில் 5வது வகுப்பு படிக்கிற போது கணக்கு பாடத்திலே வகுப்பு தலைவனாக இருந்து மாணவர்களுடைய கணக்கு குறிப்பேடுகள் எல்லாம் திருத்தி சரிபார்த்து தலைமை ஆசிரியர்தான் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கிற போது கீழே ஆசிரியர் கையப்பம், எங்களுடைய ஆசான் திருப்பதி ஆசிரியர் ஆ திருப்பதி என்று கையப்பம் விடுவார். அதை போல நான் மு சிவானந்தம் என்பதற்கு மூசி என்று கையப்பம் விட்டு விட்டேன். அப்போதே சொன்னார், என்ன நீ இப்பவே ஆசிரியர் ஆகிவிட்டாயா அப்படின்னு சொல்லி செல்லம்மா முதுகில் தட்டி கொடுத்தாரு. அது போல அந்த ஆசிரியர் சொன்னது போலயே நான் வந்து ஒரு ஆசிரியராக உருவாகிவிட்டேன்.
நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு பின்னாடி ஒரு மாணவனா இருந்து ஆசிரியரா இருந்தீங்க. நீங்க மாணவனாக இருந்து ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்றதுக்கும் ஒரு ஆசிரியரா இருந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிச்சதுக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க ஐயா?
இப்போ என்னோடு ஏராளமான ஆசிரியர்கள் எல்லாம் பணிபுரிவார்கள், நானும் அவர்களில் ஒருவனாக இருக்கும்போது என்னை மட்டும் மாணவர்களுக்கு நிரம்ப பிடிக்கும். காரணம், நான் ஒரு மாணவனாக மாறிவிடுவேன். ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் மாணவர்களுடைய நிலைக்கு தன் நான் இறங்கி சென்றால் அவர்கள் நம் மீது உள்ள அன்பு பாசத்தில் அந்த மிரட்டல் உருட்டலில் செய்ய சாதிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் அன்பாலேயே நான் சாதித்து விடுவேன். அந்த வகையிலே இவர் எங்கள் ஆசிரியர் என்று எல்லோரும் மாணவர்கள் செல்லமாக என்னை கொண்டாடக்கூடிய ஒரு பணியாக என்னுடைய 40 ஆண்டு பணிக்காலமும் இருந்தது. அதில் சொல்லிக்கிறது என்னன்னா, வெறும் பாடம் ஏட்டுக்கல்வியை மட்டும் நடத்தினால் மாணவர்களுடைய முழு திறனையும் கொண்டு வர முடியாது என்பதனால வார வாரம் வகுப்பறையிலே பட்டிமன்றத்தை 6வாரத்தோடு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து நடத்தி கொண்டிருப்பேன். அந்த தலைப்புகளிலே பேசிய மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய பேச்சாளர்களாக நல்ல கல்வியாளர்களாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இதை அவர்களுக்கு ஏற்றது போல அவருடைய தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுகளாக நடத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு தலைமை ஆசிரியரிடம் அதை பலமுறை எடுத்து சொல்லி ஆண்டுகளாக நடத்தாத பள்ளிகளில் கூட தொடர்ந்து ஆண்டுகளாக நடத்த நான் முன்முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே நான் இறுதியாக பணியாற்றிய பள்ளியிலே தொடர்ந்து 6 ஆண்டுகள் வந்து ஆண்டுகளாக நடத்தி மிக சிறப்பாக கொண்டு வந்தோம். அந்த 6 ஆண்டுகளும் மாணவனுடைய தேர்ச்சி 10வது வகுப்பிலே 100%. அப்போ நான் 6வது வகுப்புல வந்து தொடங்கி 10வது வகுப்பு வரையிலும் பாடம் நடத்துவேன். அப்போ ஒரு பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று 10வது வகுப்பு வரை பாடம் எடுக்கும்போது கணித ஆசிரியராக மட்டும் இல்லாமல் சமூக அறிவியல் பாடத்திலேயே நான் வந்து பாடம் நடத்தி ஒரு 10 பேரை 100க்கு 100 மார்க் மதிப்பெண் பெற வச்சுட்டேன். அந்த 10 பேருக்கும் என்னுடைய அன்பு பரிசா நான் வந்து 1000 ரூபாய ஆண்டு விழாவில் வச்சு பரிசு அளித்தேன். அது இன்னும் மாணவர்களை ரொம்ப ஊக்கப்படுத்திருச்சு. ஒரு தரம் அந்த குளமங்கலம் கோவில் திருவிழா வந்து மாசிமக திருவிழா அன்னைக்கு ஒரு தேர்வு வந்திருக்கு, 50 மார்க்குக்கு ஒரு இடைத்தேர்வு. அதுல 50க்கு 50 மதிப்பெண் எடுக்கிற அத்தனை பேருக்கும் 50 ரூபாய் பணம் தருவேன், நீங்கள் திருவிழாவில் மகிழ்ச்சியாக செலவு செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு 37 மாணவர்கள் இருக்கிற அந்த வகுப்புல 17 பேரு 50க்கு 50 எடுத்தாங்க. அப்போ இப்படி பரிசுகளை கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து இப்படி ஊக்கப்படுத்திய என்னுடைய கற்பித்தலில் மாணவர்களை நோக்கி இறங்கி அன்பால நான் பல வெற்றிகளை அடைஞ்சிருக்கிறேன். ஆண்டுலாம் நடத்தினா ரிசல்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னாலும், ஆனா அது உண்மை இல்லை. ஆண்டுகளாகவும் சிறப்பாக இருந்தது, பள்ளிக்கூடத்தினுடைய தேர்ச்சியும் 100% தொடர்ந்து வந்து ஒரு சாதனையாக வந்து அதுவே எனக்கு நல்லாசிரியர் விருதை பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த நல்லாசிரியர் விருது கிடைச்சதுக்கு பிறகு இந்த விருதுக்கு 10,000 ரூபாய் பணமும் பணமுடிப்பும் கொடுக்குறாங்க, சான்றிதழ் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 10,000த்தையும் நான் பணியாற்றிய பள்ளிக்கே புரவலர் நிதியாக நன்கொடையாக நான் கொடுத்திருக்கிறேன். இது மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து இனிப்பு கொடுப்பாங்க. அதை வாங்குவது போல நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது போல அவங்களை போல நம்மளும் கொண்டாடி அவங்களுக்கு இனிப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 50 வயதுக்கு பிறகு என்னுடைய பிறந்த நாளில் அந்த பள்ளியிலே எல்லா மாணவர்களுக்கும் கடலை மிட்டாய் கொடுப்பேன். இந்த சாக்லேட் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், உடலுக்கு ஊறு செய்யாத இந்த மாதிரி கொடுப்பேன். அப்ப இது வந்து என்னை இன்னும் மாணவர்களிடத்துல ரொம்ப நெருக்கமாக்கிருச்சு. அப்போ ஆசிரியர் தினம் என்று சொல்லி டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினத்தன்னைக்கு என்னுடைய சட்டைப்பை மிக நிரம்பி வழியும் பேனாக்களால் அவ்வளவு பேனாக்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. மற்ற ஆசிரியர் எல்லாம் கூட என்ன உங்கள் பாக்கெட் இன்னைக்கு மிகப்பெரியதாக வீங்கி இருக்கிறது, இவ்வளவு பேனாக்களை உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட வியப்படைவாங்க. அந்த வகையில அன்பாலும் அனைத்து திறன்களையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இது வேறுபட்ட முயற்சியாலையும் நான் வந்து ஒரு சிறந்த ஆசிரியரா மாணவர்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் நான் விளங்கி இருக்கிறேன் ஐயா.
ஐயா, இப்ப நம்ம ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருடைய நினைவுக்கு வரக்கூடியது ஆசிரியராக இருந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம ஆசிரியர் தினமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஏன் இந்த ஆசிரியர் தினத்தை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கடைபிடிக்கிறோம், அவருக்கும் ஆசிரியர் தினத்துக்கும் என்ன தொடர்பு, அதை பத்தி இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய அளவுல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்போ நான் பணி நிறைவு பெற்றதற்கு பிறகு இந்த ஆசிரியர் தினத்தினுடைய அருமையை பொதுமக்கள் எல்லாம் உணர வேண்டும், இதற்கு ஏதாவது வழி இருக்கா என்று யோசித்தேன். அப்போதுதான் ஆசிரியர் தினத்தை ஆசிரியர்கள் மட்டுமே கொண்டாடுவதை விட ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்பு எங்கள் ஊருக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் ஊரிலே ஒரு ஐயா அருளானந்தம் பிள்ளை என்று ஒரு முதல் ஆசிரியர் எங்க ஊருக்கு இன்னைக்கு 6 தொடக்க பள்ளிகளும் 2 மேல்நிலை பள்ளிகளும் இருக்கு, மொத்தம் 8 பள்ளிகள் உள்ள கொத்தமங்கலம் கிராமத்துல முதல் ஆசிரியர் ஐயா அருளானந்தம் பிள்ளை. அவர் பிறந்த நாள் வந்து 5/9/1908. அவருடைய பிறந்த நாளும் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளும் ஒன்றாக இருப்பதனால அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் நாள் என்று கிராம அளவுல ஒரு விழாவாக எடுத்து சென்ற ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு வருகிற 8ஆம் தேதி அன்று நம்மளுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்களுடைய பங்கேற்போடு இந்த ஆசிரியர் தினத்தை இந்த கிராமத்துல நாங்கள் கொண்டாடுறோம். இதுல என்ன அப்படின்னா, இவர் இந்த கிராமத்தின் கல்வி தந்தை ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாளிலே பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த விருது அறிவிக்கப்பட்ட முதல் விருதை இந்த ஆசிரியர் தான் பெற்றிருக்கிறாரு. இப்ப எங்கள் ஊர்ல வந்து 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறோம். ஒரு 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே இந்த கிராமத்திலேயே ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல ஆசிரியர்களுடைய பெருமையை எல்லோரும் உணரணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த ஆசிரியர் தினத்தை இந்த கிராம அளவுல கொண்டாடணும். இப்போ தமிழக அளவுல இந்த தேசத்தின் அளவுல இந்த ஆசிரியர் தினத்தை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்ப இந்த நாடே வந்து ஆசிரியர்களை நம்பி இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த உலகத்திலேயே புனிதமான 2 இடங்கள் ஒன்று சொல்றாங்க, அது ஒன்று வந்து தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. அப்போ இந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது, இந்த நாட்டுக்கு நிலையான செல்வத்தை தேடித்தருபவர்கள் ஆசிரியர்கள் தான் என்பதை உணர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது பிறந்த நாளை அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து பல்கலைக்கழக ஆசிரியராக உயர்ந்து இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக நிறைவாக அவர் வந்தபோது அவர் கடந்து வந்த அந்த பாதையையும் அந்த உழைப்பையும் ஆசிரியருடைய அருமையையும் நினைத்து அவர் இந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதே போல நாட்டினுடைய எதிர்காலம் குழந்தைகள் தான் என்பதற்காக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட சொல்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டுக்கு நிலையான செல்வத்தை தேடி தருபவர்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசிரியர்கள் நினைத்தால் இந்த தேசத்தை அதனுடைய முகவரியை முகத்தை வடிவமைக்க முடியும் என்பது கடந்த காலத்தில் நாம் அறிந்த எடுத்துக்காட்டுகள். அந்த அடிப்படையிலே தான் அவரும் நினைத்திருக்கிறார். அவர் ஒரு தத்துவ ஞானியாகவும் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராகவும் இருந்ததுனால அவர் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட செஞ்சிருக்காரு. அது நம்ம நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெருமை, அது நமக்கு கிடைத்த ஒரு
ஐயா. இப்ப ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஆசிரியருக்கு உண்டான பண்புகள் எப்படிங்க ஐயா இருக்கணும், உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னாலே அவர் வந்து அப்படி சிரித்த மலர்ந்த முகத்தோடு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். தன்னுடைய பிரச்சனைகளையோ கவலைகளையோ மாணவர்களிடத்துல காட்டக்கூடாது. அடுத்து அவர் ஒரு முன்மாதிரியாக மாணவர்களுக்கு, அவர் தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ரோல் மாடலாக அவர் நடந்துக்கிறோம். அவருடைய நடத்தைகள் தான் தன்னுடைய தன்னை பற்றிய தற்பெருமையாக எல்லாத்தையும் சொல்லி மாணவர்களுடைய நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. சொந்த கதை சோக கதைகளை சொல்லி மாணவர்களுடைய கல்வி நேரத்தை வீணடிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல அந்த தானே அடிக்கும் தம்பட்டம் தன் புகழை கெடுக்கும் தரைமட்டம் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்ல வந்த பாடத்தை விட்டு விட்டு வேறு எங்கேயோ சென்று விட்டு பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்று மாணவர்களிடத்திலே கேட்கிற காட்சியெல்லாம் நான் படித்த காலத்திலே பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்கு சுதந்திரத்தோடு, ஒரு கட்டுப்பாடுள்ள சுதந்திரத்தோடு அவர்களை நம்மளுடைய கேள்வி கேட்கக்கூடிய அளவிலே அவர்களோடு நாம் பழக வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியம் ஐயா. இது மட்டும் இல்லாம இந்த முன்மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு மூணு விஷயத்தை கடைபிடிக்கணும். யாரை நம்ம பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும், நல்லதை பாராட்டணும். பாராட்டுவது, வணக்கம் சொல்லுவது, நன்றி சொல்லுவது, இந்த மூணும் இருந்தாலே ஒரு மாணவன் எப்போதுமே மிகச்சிறந்த மாணவனாக வர முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆசிரியரே அதை வந்து நடந்து காட்டணும் ஐயா.
ஐயா இப்ப ஒரு ஆசிரியா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க பள்ளியில மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துறாங்க. அப்படி நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆசிரியருக்கு ஒரு நூலக படிப்பு, ஒரு புத்தக அறிவு, ஒரு விஷயத்த மாணவர்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில ஆசிரியர் எப்படிப்பட்ட ஒரு முன் முயற்சிகளை பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திக்கணுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ரொம்ப அருமையான கேள்விங்க ஐயா. ஆசை கற்றுக் கொடுத்து நன்கு படித்த ஆசிரியரும் நமது பிள்ளைகளை ஒப்படைக்க கூடாது. தினமும் படித்து கொண்டே இருக்கிற ஆசிரியரிடம்தான் நாம் வந்து பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும். ஆசிரியர் வேலைக்கு வந்துட்டோம்னாலே நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், இனிமே படிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு பல பேர் நினைச்சிடுறாங்க. அதுதான் வந்து மிக தவறானது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை, புதிய நிகழ்வுகளை, புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அளவுக்கு பாடப்பொருள் முன் தயாரிப்போட நம்ம வகுப்புகளை போகணும். அங்க போய் இருந்துகிட்டு அவங்கள்ட்ட புத்தகத்தை வாங்கி அதை வாசித்து அப்படியெல்லாம் வந்து ஒரு அது எது ஒரு சோம்பலாக வகுப்பறையை மாற்றிவிடக்கூடாது. அந்த மோட்டிவேஷன் சொல்ற அந்த ஆரம்பமே அவங்கள வந்து ஒரு வித்தியாசப்படுத்தணும் அவங்கள. அப்போ அதுக்கு என்ன அந்த செய்யணும்னாக்க நம்மளுடைய ஆரம்பம் வித்தியாசமா இருக்கணும். அப்போ எல்லாரும் மாணவர்களையும் ஈர்க்கலாம். இப்போ நான் கணித பாடம்னாலே எனக்கு கணக்கு எனக்கு பிடிக்காது, கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்குன்னு பாரதியார் பாடின பாட்டையே இவங்க சொல்றவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்கள்கிட்ட எல்லாம் வந்து கணக்கை ஒரு விருப்ப பாடமா மாத்தணும். அப்படின்னா அந்த முதல்ல ஒரு சின்னதா புதிர் போடுறது, சின்ன எளிமையான கேள்வி கேட்கறது, அல்லது ஏதாவது ஒரு பாடல் வரிகளை சொல்றது, இப்படி அவங்கள்ட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு ஈர்ப்பை உருவாக்கிருக்கோம் ஐயா. நாங்கள் வந்து சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் ஆரம்பிப்போம். இப்போ ஒரு நாள் வகுப்பறைக்கு நுழையும் போது தமிழ் இலக்கணத்தில் ஒரு ஆகுபெயர் பற்றி பாடம் நடத்தணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிருக்கும் போது வகுப்பில் நுழையும் போதே உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது அப்படின்னு அப்படியே நை கிட்ட போய் வருமானேன். உலகம் சிரிக்குமா அப்படின்னு, உலகம் சிரிக்காது சார், உலகத்துல உள்ள மண்ணு மரம் எல்லாம் சிரிக்குமா? சிரிக்காது. அப்ப எது சிரிக்கும்? மனிதர்கள் தான், மக்கள் தான் சிரிப்பாங்க. அப்போ இந்த இடத்தில் உலகம் சிரிக்கிறது என்பது எதற்கு ஆகி வந்தது? உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஆகி வந்தது. இதுதான் ஆகுபெயர். அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப எளிதா புரியும். இப்படி நாம கணக்கு பாடத்திலையும் சரி, மற்ற மொழி பாடங்கள்லையும் சரி, அவங்க நாம ஆசிரியருடைய யுக்திகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய முறையிலே நாம் வந்து பாடங்களை நடத்தினால் ஏன் அவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக நம்ம எப்போதும் வளம் வரலாம்.
ஐயா, இப்ப உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களுக்கு உண்டான உறவு இன்னைக்கு ஒரு 2023 இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மாணவருக்கு உண்டான உறவு எப்படி இருக்குது? உங்களுடைய பார்வையில உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அப்போ நான் படிக்கிற காலத்துல பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்தாக்க இந்த பையனுக்கு கண்ணு முகத்தை மட்டும் விட்டுட்டு அவனை உரிச்சு எடுங்க, நல்லா அடிச்சு கண்டிச்சு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வர்றவங்களுக்கு வந்து அவங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு தவமாய் தவம் வாங்கி ஒரு ஒன்னு ரெண்டு பிள்ளைகளை தான் பெற்றுக்கிறாங்க. அதுல அதையும் வந்து அடிக்காம நோகாம வளர்க்கணுங்கிற அந்த ஆசையில என்ன செய்யறாங்க, அவங்க ரொம்ப பாசத்தை பிள்ளைங்க விருப்பப்படியே கேட்டு பிள்ளைகள் வந்து பெற்றோரை கண்டு பயப்படுற நிலைமை மாறி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறாங்க. சார், இவன் வந்து அந்த பிராக்கர்ஸ் கார்டில் கையெழுத்து போடுற அந்த பெற்றோர் சந்திப்பு கூட்டத்துக்கு வரும்போது, சார் இவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான் சார், நீங்க தான் பார்த்து நல்லபடியா படிக்க வைக்கணும் சார், நான் இப்படி சொன்னேன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க சார், வீட்டில் வந்து எங்களை ரொம்ப படுத்துவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த நேரத்துல அவங்களை நாம கொண்டு வர்றதுன்னா நம்ம அந்த உறவு முறையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மன அழுத்தத்திலே இருக்கக்கூடிய நிலைமை மேல் வகுப்பு மாணவர்கள்ட்ட இருக்கு. 11-12 வகுப்பு மாணவர்கள், கீழ் வகுப்பு மாணவர்கள் அப்படி இல்லை. 1-8 வகுப்பு வரையிலும் மாணவர்கள் ரொம்ப கீழ்ப்படிந்து நல்ல அன்பும் பாசமும் ஆசிரியர் மேல வைக்கிற மாணவரா இருக்காங்க. இந்த டீனேஜ்னு சொல்ற குமர பருவத்துக்கு பிறகுதான் வந்து அவர்கள் தன்னை ஒரு பெரியவனா மதி மற்றவங்க நினைக்கன்னு நினைச்சுக்கிட்டு ஏராளமான சேட்டைகளை செய்யறாங்க. கண்டபடி மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய வகையில பண்றது இப்படி எல்லாம் செய்யறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல் இப்ப வந்து ஒரு கவலை அளிப்பதாக இருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் உடல் உழைப்போடு சேர்ந்த படிப்பு இருக்கும். இப்போ வேளாண்மை எல்லாம் வந்து கிராமங்கள்ல குறைஞ்சு போச்சு, எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்போ வந்து நேரத்தை தன்னை விட வயதில் மூத்தவர்களோட பழகி தீய பழக்க வழக்கங்களை எளிமையா கத்துக்கின்றாங்க. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு.
ஐயா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு நல்ல முறையில வழிநடத்தும் போது, ஆசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்தும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் எந்த மாதிரி இருக்குது, அதை எப்படி அந்த சிக்கல்களை களைந்து மாணவர்களை ஆசிரியர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க ஐயா?
இப்ப இதுல ஆசிரியர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் கல்வித்துறையில அவ்வளவாக இல்லை. மாணவர்கள் வந்து ஊடகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சிறிய பாதிப்புகளோட போனாலே அது பெரிய அளவுல வந்து பள்ளி தலைமை ஆசிரியரையோ வகுப்பாசிரியரையோ பணி நீக்கம் செய்யக்கூடிய பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமற்பா அதாவது பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. இதனால ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ பயப்படுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்கள நம்ம நல்வழி கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து அவங்களுக்கு வடிகால் வசதின்னு சொல்ற மாதிரி அவர்களுக்கு ஏராளமான திறன்களை வளர்க்குற மாதிரி இந்த கல்வி திருவிழா, கலை திருவிழா, புத்தக வாசிப்பு, அடிக்கடி வந்து இந்த குறும்படங்களை எல்லாம் போட்டு காட்டுவது, இப்படி அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோடு கலந்த கல்வியை கொடுத்து அவர்களுடைய பழுது நீக்க வேண்டும். அதுதாங்க ஐயா சரியான.
ஐயா, இன்னைக்கு நம்ம நிறைய அரசு பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ஆலோசனை கீழ இந்த மாணவர் மனது அல்லது மாணவர் மனசு அப்படிங்கிற ஒரு பெட்டியை வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. மாணவர்கள் தங்களுடைய கல்வி குறித்து பொதுவாக வரக்கூடிய சந்தேகங்களை கடிதங்களா எழுதி போட்டு அதன் மூலமா மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு வழிகளை செய்ய முடியும் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் இன்னைக்கு எந்த அளவுல ஒரு வெற்றிகரமா இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இது ஒரு நல்ல திட்டம் ஐயா. இப்போ நான் பணியாற்றிய பள்ளியில இந்த மாணவர் மனசுன்னு ஒரு புகார் பெட்டி ஒன்று இருந்தது, அதுக்குள்ள ஒரு கடிதம் கிடந்தது. அதை எடுத்து பாக்குறப்போ, ஐயா எங்களை நாங்கள் மாணவர் மாணவிகள் எல்லோரும் ஒன்றாக படிக்கிற ஒரே வகுப்பாக இருக்கிறது, சில நேரங்களில் ஆசிரியர்கள் நாங்கள் செய்யும் தவறுகளுக்கு எங்களை கண்டித்து அடிக்கிறீர்கள், அப்போது இந்த மாணவிகள் மத்தியிலே எங்களை அடிப்பது எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை தருகிறது, அதனால நீங்க எங்களை வந்து எங்கள் வகுப்பை இரண்டாக பிரித்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் ரெண்டா பிரிங்க, ஒன்னுல வந்து மாணவிகளை மட்டும் வைங்க, இன்னொன்னு வந்து மாணவர்களை மட்டும் வைங்க, இப்படி செஞ்சீங்கன்னா எங்க படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ப நீங்க நல்லா படிப்பீங்களா, சேட்டை பண்ண மாட்டீங்களா, இது செய்யலாமா அப்படின்னு தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்லாம் நாங்கள் கலந்து பேசி அதே மாதிரி அந்த வகுப்பை ரெண்டா பிரித்தோம். ரெண்டு பிரிவுகளாக பிரித்து தனித்தனியாக கவனிச்சு பண்ணப்போ பெண்களை விட ஆண்கள் அதிக மதிப்பெண் எடுத்து முதலிடத்துல வந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லோரும் தேர்ச்சி பெற்றாங்க அந்த ஆண்டுல. அப்போ இது மாதிரி இப்போ மாணவர் மனசு அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையானதுக்கு தேவையானது.
ஐயா, இன்னைக்கு இந்த பள்ளிகள்ல இந்த மாணவர்களுக்கு கல்வி தவிர அவனுடைய ஒழுக்கத்தை அவனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு கல்விக்கு அடுத்தபடியா நீங்க என்னென்ன விஷயங்களை பள்ளிகளை வளர்த்து அவங்கள ஒரு சிறந்த மாணவனா பள்ளியை விட்டு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மனிதனா நீங்க அனுப்புறீங்க, அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்க மேற்கொள்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதுக்கு வந்து பாட இணை செயல்களாக கல்வி சார்ந்த வேறு சில வேலைகளை நம்ம வந்து அரசே நமக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. சாரணர் இயக்கம், இளையோர் செஞ்சிலுவை சங்கம், மொத்தம் இல்லாம தேசிய பசுமைப்படை, சுற்றுச்சூழல் மன்றம், இப்படி மன்றங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு ஆசிரியர் பொறுப்புல சிறப்பா நடக்குதுங்க ஐயா. இந்த மன்றத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோடு ஒன்றி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அவங்களுடைய பலம் பலகீனம் எல்லாம் தெரிந்ததுனால அவருக்கு அருமை தக்க வழியில நம்ம அவங்கள வழிகாட்டி திசை காட்டியா செயல்படுறதுக்கு இந்த மன்றங்கள் உதவி செய்யுது. நான் என்ன பொறுத்தவரையிலும் நான் ஸ்கவுட் மாஸ்டரா இருந்தேன். அதுல வந்து ஒரு ஆண்டு 7 மாணவர்களுக்கு கவர்னர் அவார்டு வாங்கியிருந்தோம், அடுத்த ஆண்டு 5 மாணவர்களுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் இப்படி நான் நல்லாசிரியர் விருது வாங்குவதற்கு முன்பே ஒரு 12 மாணவர்களுக்கு சாரணர் இயக்கத்துல மாநில விருது வாங்க வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம இளையோர் செஞ்சிலுவை தங்கம் சொல்லக்கூடிய அந்த ஜேஆர்சியில அதுலயும் வந்து ஆலோசகராக இருந்து மாணவர்கள் வந்து அந்த உதவி செய்யக்கூடியது, உதவி மனப்பான்மை, உதவும் கரங்களாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த முதலுதவி பற்றிய விழிப்புணர்வு, மற்றவர்களோட அன்பாக உயிர்களை நேசிக்கக்கூடிய பாங்கு, வீட்டுல மற்ற பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த மனநிலை, இதையெல்லாம் உருவாக்கி ஒரு நல்ல வாழ்வியல் பயிலகமாக வகுப்பறையை மாற்றுவதற்கு இந்த மாதிரி மன்றங்கள் ரொம்ப உதவியா இருக்கு. நான் அதை சிறப்பா பயன்படுத்தி இருக்கேன். அதுல வரக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அந்த வேலைகளையும் கதைகளையும் பாடல்களையும் விளையாட்டுகளையும் வகுப்பறையிலேயே பயன்படுத்துவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அது அந்த ஸ்கவுட்லயோ அல்லது ஜேஆர்சிலேயோ இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அல்லாம எல்லா மாணவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியும் அந்த புதிய புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்பறையில பெஞ்சுகளை போடும் போது ஒரு ஒரு சமயம் வந்து அந்த சுவர் ஓரத்துல பா வடிவத்துல போடுவோம். ஒரு ஒரு நாள் வந்து எம் வடிவம், இன்னொரு நாள் வி வடிவம். இப்படி அந்த இருக்கைகளை கூட வித்தியாசமாக மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு நேரங்கள்லையும் மாற்றி அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்போம். எந்த வகையிலையும் வகுப்பறைங்கிறது ஐயோ உங்க பீரியடு சார் முடிஞ்சு போச்சு சார் சீக்கிரம் அப்படி ரெண்டு பீரியடு முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுற மாதிரி அந்த வகுப்பறையை ஒரு ஈர்ப்புள்ள இடமாக மாற்றுவதற்கு இந்த மன்றங்கள்லாம் பயன்படுகிறது. இதை நாம பயன்படுத்தி நான் அனுபவபூர்வமாக அதுல வெற்றி கண்டிருக்கிறேன். அந்த வகையில மாணவர்களோடு வகுப்பறையில் உள்ள பாடங்களோடு மட்டும் அல்லாமல் வாழ்வியல் பாடத்தோடு அவர் மற்றவர்களிட எப்படி பழகணும், மற்றவங்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த படிப்பினைகளையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு ஆசிரியரா இருந்தோம்னா நாம என்னைக்குமே வெற்றி தான், எல்லா நாளும் வெற்றி தான்.
ஐயா, இறுதியா இன்னைக்கு இளைய தலைமுறையினர், இளம் ஆசிரியர்கள், இளம் ஆண் ஆசிரியர்கள், இளம் பெண் ஆசிரியர்கள் இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களாம் இன்னைக்கு ஆசிரியர் தினம் வந்து கடைபிடிச்சுட்டு வர்றாங்க. ஒரு மூத்த ஆசிரியரா இன்னைக்கு கல்லூரி பட்டம் பெற்று முடித்த உடனே வரக்கூடிய இளம் பெண் ஆசிரியர்கள், இளம் ஆண் ஆசிரியர்களுக்கு நீங்க சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்புகள் என்னங்கய்யா? உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் அவங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை ஒரு பாடமா இன்றைய ஆசிரியர் தினத்துல அந்த கருத்துரைகளை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ இளமை இப்போது வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மாணவர்களிடம் ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. முன்பெல்லாம் வந்து வீட்டு பாடம் எழுதி வரும்போது அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களே தேடி தொகுத்து மிக கடினப்பட்டு பிழைகளை கண்டறிந்து கேள்விக்கு பதிலை தேடி தேடி அவர்கள் மிக உழைத்து பெற்றார்கள். இப்பொழுதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த பழமொழி போய் மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படியே ஒரு செல்போன் எடுக்கிறாங்க. ஏழாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5-2 அப்படின்னு அப்படியே தட்டுறாங்க. உடனே அந்த பாடம் வருது, அதுல உள்ள கேள்விகளுக்கு விடை எல்லாம் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு எல்லாமே நமக்கு எளிதாக கிடைக்கிறது. ஆசிரியருடைய தேவை என்பது முன்னாடி எல்லாம் அதிகமாக அவசியமாக இருந்தது. இப்போ ஆசிரியர் உதவி இல்லாமலும் அடுத்தவர் உதவி இல்லாமலும் அவர்கள் இந்த கணினி வளர்ச்சியில அவங்களுக்கு எல்லாமே கிடைத்திருது. அந்த வகையில ஆசிரியர்களிடத்துல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதை, பாசம், அன்பு, ஒரு ஆர்வம், அதுவும் குறைந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க, இப்போ வந்து ஆசிரியர்கள் பாடத்தை முடிப்பதற்குரிய அந்த வேகம், இன்னும் வந்து பள்ளியில வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த புள்ளி விவரங்களை பதிவு செய்யக்கூடிய வேலைகள், இப்படி பல்வேறு வேலை சுமைகள் வரும்போது அந்த ஆசிரியர் மாணவர் அந்த இடைவெளி அங்கங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த அலுவலக வேலைகளை தனியே அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு மாணவர்களிடத்தில் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் ஆசிரியர்கள். இன்னொன்னு, இப்ப இவ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேலைக்கு வருவதெல்லாம் முன்னாடி எல்லாம் படித்து முடித்து ஒரு 20 வயசுலேயே வேலைக்கு வந்துடலாம், இப்போ 40-45 வயசுல வேலைக்கு வர்றாங்க, வேலை கிடைக்காம இருந்து. அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு வேலையில செஞ்சுக்கிட்டு இந்த ஆசிரியர் வேலையை பகுதி நேர வேலையாக செய்யக்கூடிய அளவுல அவங்க வேற வேலைகளோட வந்துடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து இந்த நாம ஆசிரியராக இருந்து முழுமையாக பாடுபட வேணுங்கிற அந்த எண்ணம், அந்த ஈர்ப்பு குறைவாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட மாணவர்கள், அந்த ஆசிரியர்கள் வந்து கல்வித்துறையிலெல்லாம் அதிகம் வரக்கூடாது. இனி வரும் காலத்துல நான் ஆசிரியராக வருவேன், இந்த சமுதாயத்தில் மாணவர்களை உயர்த்துவேன், இந்த நாட்டுக்காக பாடுபடுவேன்கிற அந்த ஒரு லட்சிய வெறி இருந்தால் ஆசிரியர்களிடத்துல இந்த மாணவர்களுக்கு முழுமையான கல்வி போய் சேரும். அதனால ஆசிரியர் என்பவர் பள்ளியில் இருக்கும் ஒரு பெற்றோர், பெற்றோர் என்பவர் வீட்டில் இருக்கும் ஆசிரியர் என்று இரண்டு வகையில் பெற்றோரும் ஆசிரியரும் இரண்டு கைகள் ஓசை தருவது போல செயல்பட்டால் இந்த இனிவரும் காலத்திலே பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து செயல்படும் போது சிறப்பான கல்வி பெற்ற சமுதாயத்தை நாம் பெற முடியும். அமிர்தியாசன் டாக்டர் அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த நாட்டை வல்லரசாக்கணும்னா ஒரு தரமான கல்வி சமமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கணும் தான், சமமான கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட கல்வியா இருக்கணும்னா, ஏழை பணக்காரன் எல்லோரும் ஒன்றாக படிக்கக்கூடிய அண்மை பள்ளியாக, பொது பள்ளியாக, ஒரு சமநீதி உள்ள பள்ளியாக இருக்க வேண்டும். இப்போ பணக்காரர்கள் எல்லாம் தனியார் பள்ளியிலும், ஏழைகள் மட்டுமே அரசு பள்ளியிலும் சொல்லி, வறுமையின் அடையாளம் அரசு பள்ளி, பணத்து செழுமையின் அடையாளம் தனியார் பள்ளிங்கிற ஒரு நிலை நாட்டில் இருக்கு. அந்த நிலையை போக்குவதற்கு இப்போது அரசு ஏராளமான முயற்சிகளை எடுத்திருக்கு. காலை உணவு திட்டம், மதிய பகல் உணவு திட்டம், சீருடை புத்தகங்கள் அனைத்தும் இலவசமாக அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 7.5% இடஒதுக்கீட்டிலே அவர்களுக்கு மேல் படிப்பு, வேலை வாய்ப்பு, எல்லாவற்றிலும் உயர் படிப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இதை பயன்படுத்தி இந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளையும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய, தமிழ் பற்றோடு மாணவர்கள் வெளிவரக்கூடிய அளவுக்கு தமிழ் வழி கல்வியையும் நாம் பெருக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அந்த உணர்வோடு மொழிப்பற்றுள்ளவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக இங்கே வரக்கூடிய இளைய தலைமுறை ஆசிரியர்கள் திகழ வேண்டும். ஆசிரியர் வேலையை முழு மூச்சாக, முழுமையான வேலையாக அவர்கள் எடுத்து செயல்பட வேண்டும். இப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய இன்றைய வருங்கால ஆசிரியர்களுக்கு எனது வேண்டுகோளைங்க.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய ஆசிரியர் தினத்துல ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. இன்றைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி. அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
நேர்களே, இதுவரை ஆசிரியர்களின் அறப்பணியும் அர்ப்பணிப்பும் என்ற தலைப்பில் அருமையான தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி குளமங்கலம் வடக்கு பணி நிறைவு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு மு சிவானந்தம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இனிய ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 63800779050 என்ற எண்களிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.